ராமமோகன ராவின் பேச்சு ஒரு அதிமுக உறுப்பினரின் பேச்சு போன்று உள்ளது என துக்ளக் பத்திரிகையின் ஆசிரியர் குருமூர்த்தி தெரிவித்துள்ளார். அவர் பிபிசிக்கு அளித்த பேட்டி இது.
முதல்ல அவர் வந்து அதிமுக தொண்டர் போல பேசியிருக்கிறாரே தவிர, அம்மாவால் வளர்க்கப்பட்டவன் நான் என்று கூறுவது ஒரு அரசாங்க அதிகாரிக்கு எந்த விதத்திலையும் பொருந்தாத ஒரு செய்கை. இது ஒரு கேவலமான செய்கை கூட. அப்போ அரசாங்க அதிகாரியாக அவருடைய மனநிலையே இல்லை. இது ஒரு பாயிண்ட். முதல்ல அவர் சொல்வதை எல்லாத்தையும் நாம வந்து இந்த கோணத்துல பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இது ஒன்று. ரெண்டாவது, இவர் வீட்டுல தடயம் கிடைக்கலன்னு சொல்லாமே தவிர இவருடைய பையன் வீட்டுல தடயம் கிடைக்கவில்லை என்று அவர் கூறவில்லை. எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் சொல்றாரு. இது எல்லாம் அரசியல்வாதியும் சொல்றாங்க. தடயம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவும். இன்னொன்று, இவருடைய அலுவலகத்திலேயே சோதனை பண்ணாங்க அப்படின்னா அலுவலகத்துலதான் பல ஃபைல்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதை இவர் மறுக்க முடியுமா? அடுத்ததாக, இவருடைய வாழ்க்கைக்கே ஒரு ஆபத்து இருக்கு, அவர் உயிருக்கே ஆபத்து இருக்கு. எப்படி கொண்டது அபத்தம் என்றா, இந்த ஜனநாயகத்துல சாதாரண ஒரு குடிமகன் இதை கூறுவது கூட கஷ்டம். ஏதாவது இந்த ஆளால எனக்கு அப்படின்னு சொல்லலாமே தவிர, இவர் ஒரு உயர்ந்த அதிகாரி, எல்லாருடைய பார்வையிலும் இருக்கவர். இவரை வந்து ரகசியமான முறையில யாருமே ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி இருக்கவர் இது மாதிரி கூறுவது ஒரு அபத்தமான ஒரு விஷயம். இன்னொன்று, இது ஜெயலலிதா இருந்தா இது நடந்திருக்குமா என்று கேட்டார்.
அந்த கேள்விக்கு தான் நான் வரேன். அவர் ரெண்டு விஷயம் சொன்னார் அதுலயும். ஜெயலலிதா இருந்திருந்தா இந்த மாதிரியான ஒரு ரெய்டு நடந்திருக்கிறதுக்கே அனுமதிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு அவர் புலம்புற மாதிரியான விஷயங்களும் அதுல பதிவு பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஜெயலலிதா வந்து இருந்திருந்தா
இது நடந்திருக்காது என்று சொன்னால் ஜெயலலிதாவுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு என்று அர்த்தம். அதை சொல்றாரு அவர்.
இல்ல, அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு,
ஜெயலலிதாவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் ஜெயலலிதாவே இதை தடுப்பார்கள்.
அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்ச நான் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும் என்னுடைய வேலைகளை பத்தி எல்லாமே வந்து முன்னால சீஃப் மினிஸ்டரா இருந்த ஜெயலலிதா அவங்களுக்கு தெரியும். நான் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் எல்லா விஷயங்களுமே நான் பண்ணிருக்கேன் அப்படின்றதையும் அழுத்தி அழுத்தி சொல்றேன்.
விஷயம் அதுவே இல்ல. இது வந்து ஒரு ப்ராஜெக்ட பத்தியோ அதை பத்தி விஷயமும் இல்ல. 34 கோடி ரூபாய் புது கரன்சி சேகர் ரெட்டி வீட்டுல கிடைச்சிருக்கு. அதுல இதுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறது கேள்வி. இதுக்கும் ப்ராஜெக்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வங்கியில இருந்து மக்களுக்கு போக வேண்டிய படம் அப்படியே பல்கா எப்படி அங்க வந்திருக்கு. இவருக்கும் இவருடைய அவருடைய சேகர் ரெட்டிக்கும் அவருடைய பிள்ளைக்கும் தொடர்பு இருக்கிறது. இது ஒரு பெரிய இடத்தினுடைய இன்டர்வென்ஷன் இல்லாத இதை செய்ய முடியாது. இதெல்லாம் என்கொயரி ஸ்டேஜ் தானே. யார் இவர் குற்றவாளின்னு சொன்னாங்க? இப்ப ஒரு வீட்டுல ரெய்டு பண்ணாக்க அவர் குற்றவாளி என்ற அர்த்தம் கிடையாது. சோதனை நடத்துவதே அவர் குற்றவாளி இல்லை என்று சொல்வதற்கும் கூட இருக்கும் இல்லையா?
அவர் என்ன சொல்றாருன்னா, என் பேர்ல சார்ஜ் ஷீட் கூட கொடுக்கல, என் பேர்ல எந்த
அவசியமே கிடையாது. இன்னைக்கு சிதம்பரம் கிளாரிஃபை பண்ணிருக்காரு, வருமானவதி சோதனை எந்த இடத்துல யார் பேர்ல வேணா நடத்த முடியும். இப்ப ஒரு இடத்துக்கு போறோம், அங்கிருந்து இன்னொரு இடத்துல தடயம் இருக்கிறது என்றால் அந்த இடத்துக்கு போக முடியும். அது யாருடைய இடமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இது சட்டம். அவங்க பேர்ல சர்ச் வாரண்ட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் என்னுடைய பணத்தையோ என்னுடைய ஆவணங்களையோ யார் வீட்லயோ வச்சிருக்கேன், இங்க வந்தா தெரியுது அங்க இருக்கு அப்படின்னு. அங்க நிச்சயமா போக முடியும், அவர் வேற வீடா இருக்கலாம். ஆனா இந்த ஆவணங்களை மாத்திரம்தான் தேடுவாங்க அங்க. அதனால அதுவும் ஒரு அபத்தமான ஒரு விஷயம். சிதம்பரம் ஒன்னும் மத்திய அரசுக்கு வேண்டியவர் இல்லை, அவரு இதான் கூறியிருக்கிறார் இன்றைக்கு.
இன்னொரு கேள்வி சார், இப்போ தொடர்ந்து தமிழகத்துல வந்து இன்கம் டாக்ஸ் ரெய்ட் எல்லாம் நடக்குது, இதெல்லாம் பாக்குறப்போ ரெண்டு மூணு கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது. ஒன்னு, பிஜேபி ஆளாத மாநிலங்கள குறிவைத்து குறிப்பா இந்த மாதிரி ரீஜினல், அதாவது ரீஜினல்ல பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல வந்து இந்த மாதிரியான ரெய்ட்ஸ் அதிகமா நடக்குது அப்படின்ற கருத்தும் முன்வைக்கிறாங்க.
உண்மைக்கு புறம்பானது. ஏன்னா இது குஜராத்லயும் நடக்குது, மகாராஷ்டிராவிலயும் நடக்குது. அதையே அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. குஜராத்ல இதே மாதிரி 150 கோடி ரூபாய் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. தினம் செய்தி வந்து கொண்டிருக்கிறது குஜராத்தை பத்தி, அதே மாதிரி மகாராஷ்டிராவை பத்தி செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இப்போ கேரளாவில் இது மாதிரி செய்தி இருக்கிறது. இது எப்படி பிஜேபி மற்றவர்களை குறிவைத்து தாக்குகிறது என்று சொல்வது உண்மைக்கும் புறமானது. எனக்கு ஒன்றும் அரசியல் யாரையும் நான் வந்து போய் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா உண்மையை சொல்லணும் இல்லையா?
ஆனா மற்ற மாநிலத்துக்கு
எப்படி தெரியும் தன்னை எப்படி காத்துக்கொள்வது, அவர் பேர்ல பழி வராது எப்படி இருக்கிறது பிஜேபிக்கு தெரியும். நான் உண்மையை கூறுகிறேன், அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று கூறுகிறேன்.
இப்ப இதே தமிழ்நாட்டுல நடந்த அளவுக்கான பெரிய அளவிலான ரைட் எல்லாம் நடக்கல அப்படின்றதுதான் இந்த வாதம்.
தமிழ்நாட்டுலதான் 34 கோடி ரூபாய் புதிய நாணயங்க புதிய கரன்சி கிடைச்சிருக்கு.
இல்ல ரெய்டு பண்ற இடத்துல மேக்சிமம் இந்த மாதிரியான புது நோட்டுகள் தானே எடுக்கிறாங்க.
புது நோட்டு இந்த அளவுக்கு கிடைக்கல, 34 கோடி ரூபாய் கிடைக்கல, 8 கோடி ரூபாய், 5 கோடி ரூபாய், 4 கோடி ரூபாய் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. பழைய நோட்டுகள் கிடைச்சிருக்கு, புது நோட்டு 34 கோடி ரூபாய் கிடைத்தது தமிழ்நாட்டுல மாத்திரம்தான்.
இந்த இந்த இதனோட இன்னொரு
34 கோடி ரூபாங்கிறது விளையாட்டான விஷயம் இல்ல. இதுல வங்கியில இருக்க அதிகாரிகள்லாம் இதுல இன்வால்வ் ஆகாது, இது நடக்க முடியாது, இது ஒரு பெரிய அளவுக்கான சதி. அதனாலதான் இந்த தீவிரம் காட்டுகிறார்கள். இது வெறும் வருமான வரி இஷ்யூ கிடையாது, இது டிமானிட்டைசேஷன் ப்ரோக்ராமே அதையே சறுக்குகிற ஒரு முயற்சியாக இருக்கிறது இல்லையா. சாதாரணமானவர்களுக்கு போக வேண்டிய பணத்தை யாரோ, அதுவும் வெள்ளைப்பணத்தை கருப்பு பணமாக மாற்றுகிற ஒரு செயலாக இருக்கு இல்லையா, அதனாலதான் தீவிரம் காட்டுகிறார்கள். இதுக்கு முன்னால ரெய்ட் எல்லாம் நடந்தது, யாரு நடக்கலன்னு சொன்னா, ஜெயலலிதா இருந்த போதுதான் கரூர் ரெய்டு நடந்தது, சைதை துரைசாமி பேர்ல ரெய்டு நடந்தது, யாரு இல்லைன்னு சொன்னா மகன் பேர்ல, சாரி. அதனால நடக்கவில்லை என்று கூற முடியாது. அது தவிர இவர் தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகளுக்கெல்லாம் தலைவர், இவர் தான் சிஇஓ, அவர் பேர்லயே இந்த மாதிரி ஒரு இது வரும்போது மத்திய அரசாங்கம் இதை எப்படி கண்காணிக்காது இருக்க முடியும்.
இன்னொரு விஷயம் அவரு பதிவு பண்ணியிருந்தாரு, தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு இப்பவும் நான் தான் தலைமை செயலாளர் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு.
நிறைய பைத்தியகாரத்தனமா பேசியிருக்காரு, அதை இதையும் பேசியிருக்காரு.
அப்புறம்
அதை விட ஒரு அபத்தமான ஒரு இதுவே இருக்க முடியாது. அவரை சஸ்பெண்ட் செய்யலைங்கிறது உண்மை, ஆனா அவருக்கு வந்து கம்பல்சரி ரெஸ்ட் கொடுத்திருக்கிறார்கள் என்பது உண்மை, கம்பல்சரி வெயிட்டிங்.
இன்னொரு விஷயமும் அதுல பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெய்டு நடந்ததையோ இல்ல சிஆர்பிஎஃப் இங்க குவிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ரெய்டு நடந்தது அப்படின்றத பத்தியோ அதிமுகவோ இல்ல அரசாங்கமே கூட தங்களுக்கான தங்களுடைய கண்டனத்தை எல்லாமே ஒரு 4 நாட்களுக்கு அப்புறம் தான் அதை சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. என்ன, இந்த கண்டனமே அவசியம் இல்லை. ஏனென்றால் இவர் வந்து தலைமை செயலாளர், இவர் ரூமுக்கு உள்ள நம்ம ஸ்டேட் போலீஸ் அழைத்து கொண்டு போனால் அவங்களை வெளில போன்னு இவர் சொன்னாக்க அவங்களால இவருடைய ஆணைய மீற முடியாது. இதே ஒரு சாதாரண செக்ரட்டரியா இருந்தாருன்னு வச்சுங்க, அப்போ சீஃப் செக்ரட்டரி கூறினால்தான் அந்த ஆணைக்கு மரியாதை இருக்கும், ஒரு செக்ரட்டரியால பண்ண முடியாது. இவர் சீஃப் மினிஸ்டருக்கு அடுத்த ஒரு பொசிஷன்ல இருக்க வருவார், அதனாலதான் மத்திய போலீஸ் வர வேண்டிய ஒரு கட்டாயம். இவர் இல்லைன்னாக்கா மத்திய போலீஸ் வர வேண்டிய கட்டாயம் இருக்காது, ஏன்னா இவர் சொல்றதுதான் ஐஜியில இருந்து எல்லாரும் கேட்க வேண்டும், அதனாலதான் மத்திய போலீஸ்.